என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கு அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 1-6 வரை. ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்து சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாயிருந்தனர். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பெயராலேயே வாழ்த்துகிறோம். உங்களை ஆண்டவர் நன்மைத்தனத்தின் அடையாளமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகர் ஆண்டவருடைய பெயராலே இணைந்து இருக்கிற ஒரு அபிஷேகம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைய நாளில் ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கிற அந்த பயணத்தை பார்க்கிற போது நாங்கள் ஆண்டவரை உண்மையாகிலுமே உணர்ந்து துதிக்கிறோம். ஆண்டவரை புகழக்கூடியதுக்கு நிறைய காரணம் உண்டு. அதில் இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. சிறு பிள்ளைகள் ஆண்டவரோடு பயணிக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரோடு பயணிக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அதே சமயம் பெரியவர்கள் ஆண்டவரோடு பயணிக்கிறீங்க. வேலை, பணம், சம்பாத்தியம் இப்படியாக ஓடிக்கொண்டிருந்த ஆண்கள் அதிகமான பேர் ஆண்டவரோடு பயணிக்கிற அந்த பயணத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறீங்க. உண்மையாகிலும் அது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குறார். திரு அவையிலே இப்படி ஒரு சிறிய சலனத்தை நாம் ஏற்படுத்த துவங்கிவிட்டோம். திரு அவை இந்த சமூகத்தில் நாம் எங்கெங்கே இருக்கிறோமோ அங்கெல்லாம் உப்பாக இருந்து ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுகிற போது, அது கடவுளுடைய வைப்ரேஷனாக மாறி செயல்படுகிற போது அந்த இடமெல்லாம் ஆண்டவருடைய இடமாக மாறுகிற. அங்கே இருக்கிறவர்கள் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டவரை நோக்கி அவர்கள் மெதுவாக இழுக்கப்படுகிறார்கள். நம்ம வந்து மதம் மாற்றுறதை பற்றியோ இல்லது வேறு எதையோ பற்றி நம்ம பேசவில்லை. இந்த சமூகம் நன்மைத்தனத்தின் அடையாளமாக மாறணும். அதுதான் இயேசுவோடைய குறிக்கோள். இறையாட்சினா என்ன? இறையாட்சி அப்படின்பது நல்லவர்கள் இணைந்திருக்கிற ஒரு களம். அதுதான் அது, மதமெல்லாம் அதில் கிடையாது. ஆகவே நாம் என்ன செய்கிறோன்னா அப்படிப்பட்ட ஒரு வைப்ரேஷனை தான் கிரியேட் பண்ணுறோம். எல்லாம் நல்லா இருக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் சரியாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அவங்கவுங்க நல்லபடியாக அவங்க நினச்சபடி எல்லாம் கிடைச்சி வாழ்கிறதுக்கு பேர் ஒரு வாழ்த்து, அது ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் ஆண்டவர் விரும்பும்படியாக எல்லோரும் மாறும்போது தான் அது நடக்கும். இப்போ வாழ்த்துறோம், நீங்கள் நல்லா இரு, எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லோரும் எப்படி நல்லா இருப்பாங்க? அவங்கவுங்க நினைக்கிறது படி நினைச்சதுன்னா நல்லா இருப்பாங்க. ஆனால் அவங்கவுங்க நினைக்கிறபடி நடக்கணும்னா அடுத்தவங்களை என்ன செய்வாங்க? அவங்க காயப்படுத்துவாங்க, அடுத்தவங்களை கீழே தள்ளுவாங்க. அப்போ தான் அவங்க நினைக்கிறபடி அவங்க இருக்க முடியும். அப்போ அவங்களுக்கு பெரிய பணக்காரன் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரிக்க பார்ப்பாங்க. அப்போ அவங்க இதை அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துவாங்க. அப்போ அதில் என்ன வரும்? ஜாதி வரும், பொருளாதார ஏற்றத்தாழ்வு வரும், அதில் வந்து ஆண் பெண்ணுங்கிற அடிமைத்தனம் வரும். அதில் திருப்பி பார்த்திங்கன்னா அடிமைத்தனத்தினுடைய அடையாளம் தான் இருக்கும். அப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் விரும்பும் விதமாக எல்லாரும் ஒன்று கூடி வருகிற போது எல்லாருடைய உள்ளத்திலும் பிறருக்காக நம்ம வாழ்கிறோங்கிற ஒரு மனநிலை, இந்த சமூகம் எல்லாருக்கும் ஒரு பொதுவானது என்கிற ஒரு மனநிலை, அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். இறை ஆட்சி அப்படிங்கிறதுல நீ பெரியவன் நான் பெரியவன் அல்ல, இறையாட்சியினுடைய தளத்தில் எவன் உயர்ந்தவனாக இருக்க விரும்புகிறானோ அவன் பாதத்தை கழுவட்டும். எல்லாரும் பாதம் கழுவுறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனை வருமா? அந்த இடத்துல அதிகார ஒரு போராட்டம் வருமா? பேராசையினுடைய ஒரு தளம் வர முடியுமா? ஒரு குடும்பம் அப்படித்தான் இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. அதனால தான் இன்றைக்கு கடவுள் பாருங்கள் பல விதமாக பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் யோசிக்கணும், நாம் யோசிக்கணும், பிள்ளைகள் யோசிக்கணும். நான் வீட்டில் என் தாய் தந்தைக்கு வந்து ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு தளத்தில் நான் நிற்கிறேன்னா, இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் அப்பா அம்மாட்ட வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க, என்னை எதுக்கு பெத்த, செய், எதுக்கு நீ பெத்த. வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் தமிழ்நாட்டிலலாம் ஓகே, இந்தியாவிலலாம் பிள்ளைங்க தப்பு பண்ணால் பெற்றோர்கள் அடிப்பாங்க. நாங்களாம் அடி வாங்கியிருக்கிறோம். அடின்னா அந்த அடி, உன் வீட்டடி என் வீட்டடி இல்லை, அப்பா அம்மா அடிச்சிருக்கிறாங்க, அதனால் நம்மளை நெறிப்படுத்தினாங்க, நம்ம தவறை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. பல உதாரணங்கள் சொல்ல முடியும். நம்ம அடி வாங்கினதை நம்மளே பப்ளிக்கில் சொல்ல முடியல, ஆனால் வாங்கணுங்கிறத மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். தளங்கள் நிறையா இருக்குது, அடி வாங்கிறதுக்கான தளங்கள் நிறையா இருந்தது. எப்போ அடி வாங்குவோம் தெரியாது, பிளான் பண்ணியெல்லாம் யாரும் அடிக்கிறதில்ல, தவறு செய்யும் போது அடி விழுவோம். ஆனால் பாருங்கள், இப்போ வெளிநாடுகளெல்லாம் யாரும் கை வைக்க முடியாது, குழந்தைகளை கை வைக்க முடியாது, வாலிப பிள்ளைகளை யாரும் திட்ட முடியாது. இது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிற, ஏன்னா எல்லா பெற்றோரும் கொடுமைக்கார பெற்றோர்களாக இருக்கிறதில்ல. பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கண்டிக்கிறாங்க. கண்டிக்கிறதுனா என்ன, இப்படி இப்படி கையை வச்சு சொல்லிக்கிட்டே இருந்தால் கண்டிக்கிறது பிள்ளைங்க கேட்டுருவாங்களா? சில நேரம் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, அவர்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, கடினமான ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருக்கிறது, அவங்களுக்கு ஒரு அனுபவம். அப்போ பாருங்கள், இன்றைக்கி அதெல்லாம் கூடாது, பெற்றோர்கள் வந்து எதையுமே கண்டிக்கக்கூடாது, பிள்ளைகளை அவர்களுடைய சுதந்திரத்துக்கு விடணும்னு ஒரு சமூகம் நமக்கு சொல்லி கொடுக்குதுன்னா, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஆழத்தை நம்ம புரிந்து கொள்கிறோம். பிள்ளைகளை வந்து அடித்து டார்ச்சர் பண்ணுறத நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை நம்ம, ஆனால் அதுவே எதையுமே செய்யக்கூடாது. பிள்ளைங்க ஒரு அடி அடித்தோன்னே ஓடி போய் கம்ப்ளைண்ட் போட்டுச்சுன்னா அப்புறம் பிள்ளைகளெல்லாம் கொண்டு போய் வீட்டில் இதில் தனி விதமாக வச்சிடுறாங்க. வெளிநாடுகளில் இருக்கிற சட்டம் அப்படி போயிட்டு வர பிள்ளைங்க ஜெயிச்சிட்டா பரவாயில்ல, நல்லா கவனித்து பார்த்துங்க நீங்கள். அப்படி தனிமைப்படுத்தப்படுகிற பிள்ளைகள் அரசாங்கம் வந்து இப்படி எடுத்துகிட்டு போய் எந்த குழந்தையாவது தனியாக வச்சு அவங்க ஒரு 5 மாதமோ 6 மாதமோ இல்லை ஒரு வருஷமோ வச்சு பிள்ளைய திருப்பி அந்த வீட்டுக்கு அவங்க அனுப்புவாங்க. எப்படியும் தாய் விட மாட்டாங்க, அந்த பிள்ளைக்காக போராடுவாங்க. அப்படி வரக்கூடிய பிள்ளைகள் இடத்துல நல்ல நெறிப்பட்ட ஒரு பண்பு அவங்க கொடுத்து அனுப்பியிருந்தாங்கன்னா அவங்க ரைட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைங்க தங்களுடைய இயல்பை இழந்தவங்களா, சுயமான ஒரு ஓட்டத்தை ஓடுறதுக்கு அவங்க தயாரானவங்களா, எதையும் செய்யலாம், எதையும் செய்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குங்கிறத அப்படிப்பட்ட ஒரு புரிதலை புரிந்து கொள்கிறவர்களாக மாறியிருப்பாங்க. இப்போ இது எப்படி ஒரு சமூகத்தை சரியாய் படைக்க முடியும்? அப்போ என்ன செய்வாங்கன்னா, சட்டத்தை போட்டு தான் அவங்க என்ன செய்வாங்க, அந்த சமூகத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், சட்டத்தினால் ஒரு சமூகம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னா அது உண்மையான அன்பை உள்ளே வைக்கலைன்னு அர்த்தம். இப்போ உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல சட்டம் தேவையில்லை. சட்டமே இல்லாத இடத்துல சட்டத்தை கடந்த ஒரு அன்புக்குள்ளே நம்ம போகணும். இதுதான் இறையாட்சியினுடைய மதிப்பீடு. வாசிச்சு இயேசு எப்படி எப்போ பிறந்தாரு எப்போ இறந்தாரு எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். வந்து இதை கூகுளில் போய் போட்டிங்கன்னாக்கா வந்துடும், ஹூ இஸ் ஜீசஸ்ன்னு போட்டிங்கன்னா வந்துடும், ஹூ இஸ் காட் த ஃபாதர்னு போட்டிங்கன்னா வரும். அது தியாலஜி என்ன, அது ஃபிலாசபி என்ன எல்லாம் சொல்லும். அப்போ நிறைய பேர் படித்து வச்சுருக்கிறாங்க. நாம் அந்த அறிவை பற்றி பேசலை. பைபிள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கடவுளை அறிவது, நோ தை லார்டு, உன் கடவுளை நீ அறிந்து கொள் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் அடிக்கடி சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ நோ தை லார்ட், இன்றைக்கி நம்ம கேட்கணும், டூ ஐ நோ மை காட், என் கடவுள் யார் என்று எனக்கு தெரியுமா? பெரியவங்க நாம் கேட்கணும், தனிப்பட்ட விதமாக நம்ம கேட்டு பார்க்கணும். ஆ, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், என் கடவுள் யாருன்னு தெரியும், அவர் சிலுவையில் வந்து இறந்தார், அவர் சிலுவையில் இறந்துட்டார், எனக்கு பாவங்களுக்கு. சும்மா மேலோட்டமாக சொல்லுவோம், ஆழமாக நம்மளால் தாவீது வந்து கடவுளுடைய மனுஷனாக இருந்தார் பாருங்களேன். ஒன்று குறிப்பேடு 28:9 அவர் அழகாக சொல்கிறாரு, என் மகனே சாலமன், நீயோ உன் தந்தையின் கடவுளை அறிந்து. நல்லா பாருங்க, நீயோ யார் அறியணும், தந்தையின் கடவுளை, என்னுடைய கடவுள்னு கூட சொல்லலை, உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழு மனத்தோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும். சாதாரண சும்மா கடமைக்கு போகிறதில்ல, முழு மனசோட ஆர்வமிக்க உள்ளம் உள்ளத்தோட அவருக்கு ஊழியம் செய், ஊழியம் செய். பாருங்க, ஊழியம் செய். அரசனுக்கு, அரசன் வந்து தன் மகன் அவன் இளவரசனுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு பாருங்க, ஊழியம் செய். இன்றைக்கி ஊழியக்காரன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து கோயிலில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அதான் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைங்க, தயவுசெய்து இந்த ஊழியம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். ஊழியக்காரர்னு சொல்லுவோம், ஏன்ட ஊழியக்காரர் இப்படி பைபிளை வச்சுக்கிட்டு ஒரு ஊராக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு போகிறாரு, அவர் தான் ஊழியக்காரர்னு நம்ம சொல்கிறோம். இல்லை, அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவுன்னு ஆண்டவர் சொல்லி அறுவடையின் ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள், அறுவடைக்கு நிறைய பேர் அனுப்ப சொல்லி. யார் அனுப்ப சொல்கிறாரு, யார் முன்னாடி வரா, அவங்க எல்லாருமே ஊழியக்காரர்கள். அவர்கள் வரக்கூடிய தலங்கள் எல்லாமே ஊழியத்திற்கான தலங்கள். அதனால தான் ஒரு அரசன் தன் மகன், அவன் என்ன செய்ய போகிறான், மக்களை ஆள போகிற மனுஷன் அவன், அவ்வளோதான், அவன் செய்ய போகிறது ஊழியம். பாருங்கள், ஆண்டவர் அவருடைய தந்தை சொல்கிறார், அவர் ஆர்வமிக்க உள்ளத்தோடு அவருக்கு ஊழியம் செய். நீ செய்ய போகிற வேலை ஒரு அரசனாகி இருக்கிற வேலை, ஆனால் நீ யாருக்கு தான் ஊழியம் செய்ய போகிற, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போகிற. அதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட சாலமன் மன்றாடி ஞானத்தை பெற்றுக்கொண்டார். அந்த ஞானத்தை வாங்கிக்கிட்டு சாலமன் உள்ளே உட்காரல, சாலமன் என்ன செய்தார், ஏழு எளிய மக்களுக்கெல்லாம் நியாயம் வழங்கினார், சரியான ஒரு நியாயத்தை கொடுத்தார். அரசன் இங்கிட்டு கையூட்டு வாங்கிக்கிட்டு இங்கிட்டு கா சொல்கிறதில்ல, உண்மையான நியாயம் என்ன கதை நம்ம இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். சாலமணி ஞானம் எப்படியெல்லாம் வெளிப்பட்டதுன்னு படிக்கிறோம், தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். பாருங்கள், ஏனெனில் ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆய்ந்தறிகிறார். எல்லா இதயங்களையும் ஆய்ந்தறிகிறார். நீ உனக்குள்ளே என்ன யோசிக்கிற, நீ என்ன பிளான் பண்ணுற, எல்லாம் தெரியும் அவருக்கு. எல்லா திட்டங்களையும் எல்லா எண்ணங்களையும் பகுத்தறிகிறார். நீ என்னத்துக்கு இப்படி திட்டம் போட்டங்கிறது அவருக்கு தெரியும், பகுத்தறியக்கூடிய ஆற்றல். நம்ம ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறோன்னா எந்த எண்ணத்தோடு சிரிக்கிற அவருக்கு தெரியும், ஒருத்தரை கையை பிடிக்கிறேன்னா எந்த எண்ணத்தோடு கையை பிடிக்கிற அவருக்கு தெரியும், அவர் பகுத்தறிகிறார். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், இப்படி கையை போட்டு இப்படி கையை போட்டு நம்ம வேறு ரூட்டில் போய் நம்ம அப்படி ஜெயிச்சிடலாம் இப்படி ஜெயிச்சிடலான்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி, நீ ஆண்டவரை தாண்டி எதையும் செய்ய முடியாது. நீ அவரை தேடினால் கண்டடைவாய். பாருங்கள் எவ்வளோ அழுத்தமான வார்த்தைகள் பார்த்தீங்களா, நீ அவரை தேடினால் கண்டடைவாய். அரசனை தேடி எல்லாரும் வருவாங்க, ஆனால் நீ யாரை தேடணும், ஆண்டவரை தேடணும். நீ ஆண்டவரை, நீ அரசனாக இருந்தாலும் நீ ஆண்டவரை தேடணும், ஆண்டியாக இருந்தாலும் ஆண்டவரை தேடணும். தேடினால் கண்டடைவாய், நீ அவரை புறக்கணித்தால் அவர் உன்னை என்றென்றும் கைவிடுவார். ப்ரைஸ் தி லார்ட். பாருங்களேன், அதனால தான் இன்றைக்கி கடவுள் என்ன செய்கிறாரு, நம்மளை தகுதியுள்ளவர்களாக மாற்றுறதுக்காகத்தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். கடவுளுக்கு முன்னாடி தகுதியுள்ளவர்களாக நிற்கிறதுக்காகத்தான் கோயிலுக்கு வந்து அவருடைய திட்டங்கள் என்ன, அவருடைய வழிமுறைகள் என்ன, பைபிளில் என்ன எழுதியிருக்கு, நமக்கு படிக்க நேரம் இல்லைன்னா நம்ம என்ன செய்கிறோம், இந்த மாதிரி பிரசங்கங்களையாவது கேட்குறோம். கேட்டாவது நீங்கள் மனம் மாறணும், அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம். சாமியார் நினைச்சா பேசலாம், நினைச்சா விட்டுடலாம், இல்லை பிரசங்கம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, சர்மன் கேட்டகரி, ஃபாதர் கண்டிப்பாக பேசணும். அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. அது சண்டே சர்மனை நாங்கள் மிஸ் பண்ண முடியாது. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வழிபாட்டு முறைமையின்படி சர்மனை வந்து ஒரு 2 நிமிடமாவது அல்லது 3 நிமிடமாவது வி ஆர் சப்போஸ் டு பிரேக் த வேர்டு, ஆண்டவருடைய வார்த்தையை உடைச்சி மக்களுக்கு சொல்லணும். என்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறது, சரிவோ காணிக்கை பாடல் அப்படி போகக்கூடாது. எதுக்கு, அன்றைக்கு வார்த்தை யாரையாவது தொட வேண்டும் இருந்திருந்தால் அது தொடணும், கண்டிப்பாக தொடும். அதுக்கு தான் நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி நிறைய பேர்கள் ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறார் ஃபாதர், பாருங்கள் அதை கேட்க மறுக்கிற உள்ளங்கள் உண்டு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக தான் இவ்வளோ பேசுகிறோம். அப்போ நீங்கள் வாழ்க்கையை இந்த பிரசங்கத்தை பிரசங்கமாக கேட்கக்கூடாது, இந்த பிரசங்கத்தை உடனே உங்கள் வாழ்க்கையோட அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மனுஷன் பேசுகிறாரே, சரி நான் அப்படி தான் இருக்கிறேனா, நான் சரியாக இருக்கிறேனா, நான் உண்மையை நோக்கி தான் போய்கிட்டுருக்கிறேனா, நான் எங்கே நிற்கிறேன், நான் எங்கே தான் போகிறேன். தேடணும், தேடல் உள்ளவரை தான் வாழ்க்கையில் ருசி இருக்கும். நீங்கள் தேடலே இல்லாமல் உட்காந்து பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. கடவுள் யாருன்னு தேடுவதற்காக தான் கடவுள் அந்த தேடக்கூடிய எண்ணத்தை உள்ளத்தை வச்சுட்டாரு. நம்ம தேடணும், அந்த எண்ணம் உள்ளே வருதே, யார் என் கடவுள், எது என் தெய்வம், ஏன் இந்த காரியத்தை நான் செய்கிறேன், ஏன் இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள், ரோமையர் 1:28, கடவுளை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் தகுதியை அவர்கள் இழந்து விட்டதால். கடவுளை அறிந்து, சும்மா ஏற்றுக்கிறது இல்லை, கடவுளை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் தகுதியை அவர்கள் இழந்து விட்டதால் சீர்கட்ட சிந்தனையின் விளைவாக தகாத செயல்களை செய்யுமாறு கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். அப்போ அவங்க செய்யாத விஷயம் என்ன, கடவுளை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் தகுதியை அவங்க இழந்ததுனால அந்த முயற்சி எடுக்கலை. இன்றைக்கி நீங்கள்லாம் முயற்சி எடுக்கிறீங்க, இன்றைக்கி சிறு பிள்ளைகளெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சி எங்கேருந்து வரும், அப்பா அம்மா கிட்டேருந்து வரும். அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, டே இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் வாழணும் பாருங்கள். அப்போ அப்பா அம்மா கிட்டே இந்த தாய் தந்தையிடமிருந்து நமக்கு கிடைத்த அந்த அருள், அதை பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, பயன்படுத்தி கடவுள் யாருன்னு அறிந்து கொள்ள முயற்சிக்கிறாங்க. சென்னையிலிருந்து ஒரு குடும்பம் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க பிள்ளைகளோடு வந்திருந்தாங்க, ஒரு பெரிய டீம். அவங்க மிஸ்டர் தாமஸ் அப்படிங்கிறவருடைய குடும்பத்தினர் வந்திருந்தாங்க. பல நாட்களாக அவர் என்னுடைய தொடர்பில் எங்களோட இருந்தார், ஃபோனில் தொடர்பு கொண்டுட்டு இருந்தார். அப்புறம் இங்கிட்டு வரவேண்டிய ஒரு குடும்பமாக வரவேண்டிய ஒரு வேலை இருக்கிற போது அப்படியே அருங்குடை இல்லத்துக்கு வந்து எங்களை பார்ப்பதற்காக உள்ளே வந்தாங்க. அப்போ அவங்க பிள்ளைகளெல்லாம் ஒரு 4-5 பேர் இருந்தாங்க, அவங்களுடைய சகோதரங்கள், அவங்களுடைய மனைவி, இப்படி அத்தனை பேரும் சேர்ந்து வந்திருந்தாங்க ஒரு குடும்பமாக. பாருங்கள், அவங்க ஒவ்வொருத்தரும் கையில் அவங்களுடைய டொனேஷன் கொடுக்கறதுக்கு அவங்க எல்லாருக்கும் டொனேஷன் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லித்துருவோம் நாங்கள். அவங்களுக்கு செயல்பட்ட அந்த முத விதத்தை நான் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். அந்த கவரில் வச்சு சும்மா பேர் எழுதி கொடுப்பாங்க, ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த கவரை வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உள்ளே இருக்கிற காணிக்கையை விட அவர்கள் வெளியிலே செய்த அந்த வேலையை நான் பார்த்தேன். அந்த கவர் மேலே அவங்க ஜிகினாவெல்லாம் ஒட்டியிருந்தாங்க, மேலே சில ஆர்டிஸ்டிக் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த கவரை தூக்கி போடவே மனசு வரலை. நம்ம நார்மலாக என்ன செய்வோம், உள்ளே இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு கவரை கசக்கி குப்பையில் போடுவோம், பேருக்கு இருந்தால் குறித்து வச்சுக்கிட்டு. ஆனால் இந்த கவரை தூக்கி போட மனசு வரலை. பாருங்கள், இது எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவர்கள் செய்வதை கடவுளுடைய காரியத்தை செய்கிற போது எவ்வளோ அழகாக செய்யணும்னு நினைக்கிறாங்க பாருங்களேன். ஒரு ஃபாதரை பார்க்க வரோம், அவர்கிட்ட இதை கொடுக்க வரோம் அப்படிங்கிற போது அதுக்காக எல்லோரும் படம் வரையணும்னு அவசியம் இல்லை. நம்ம சொல்கிறோம் அவர்களுடைய அந்த மனநிலை எப்படி இருக்கிறது பாருங்கள். அதுக்குள்ளே அப்படியாக இன்றைக்கி நிறைய இதெல்லாம் எங்கே வெளிப்படுது, பெற்றோர்கள் சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி செய்யுங்க, இப்படி தான் இப்படி தான் கொடுக்கணும், வி ஹவ் டு ப்ரெசன்ட் லைக் திஸ். அப்போது கடவுள் கண்டிப்பாக இந்த காரியத்தை பார்க்காம போயிடுவாரா? கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருப்பார். நானே மெய்சிலிருந்து போய் பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ நான் கற்றுக்கிறேன், நாம் இப்படி இல்லை, நான் அவர்களிடமிருந்து நானும் கற்றுக்கொள்கிறேன். அப்போ பாருங்கள், 1 Corinthians 1:21 கடவுள் சொல்கிறார் பாருங்கள், கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். இப்போ கடவுளுடைய காரியத்தெல்லாம் இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும்னு எப்படி அறிந்து கொள்கிறோன்னா, கடவுளுடைய ஞானத்தால் தான். யாக்கோபு திருமுகத்தில் 3:13 வரக்கூடிய இறைவசனத்தை நாங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். யாக்கோபு 3:13 சொல்லப்பட்டிருக்கிற இறைவசனம், உலகத்திலிருந்து ஒரு ஞானம் வருது, கடவுளிடமிருந்து ஒரு ஞானம் வருது, ரெண்டு ஞானமும் கிடைக்குது. உலகத்தில் இருக்கிற ஞானம் எப்படிப்பட்டது, பைபிள் யாக்கோபு 3:13 சொல்லுது, அது சுயநலம் வாய்ந்தது, அது அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது. கடைசியாக ஒரே வார்த்தையில் கன்க்ளூஷன் கொடுத்துட்டாரு, அது பேய்த்தன்மை வாய்ந்தது. ப்ரைஸ் தி லார்ட், அது பேய்த்தன்மை வாய்ந்தது. அதுக்காக உலக ஞானம் வேண்டான்னு சொல்லலை, அது கடவுளுடைய ஞானத்தால் நிறைவடையணும்னு சொல்கிறோம். அதுக்கு தான் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும், ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. உலகத்தில் படித்தவங்க நிறைய உலக ஞானத்தை வச்சுருந்தாங்க, ஆனால் கடவுளுடைய ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை மடமை என்று, இப்போ நம்ம நற்செய்தி அறிவிக்கும் போது எல்லோரும் ஒரு சில பேர் என்ன நினைக்கிற, என்ன எப்போ பார்த்தாலும் ஆல்பர்ட் என்னமோ பேசுகிறார், ரைட் போ நற்செய்தி சாமியார் பேசுனா நற்செய்தி தான் பேசுவார். இது மடமை, இது ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும், போர் அடிக்குது, சர்மன் போர் அடிக்குது. மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க, அதன் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளை தான் மீட்க போகிறார் கடவுள். யார் மீட்கப்படுவாங்க? நற்செய்தி எதுன்னு கேட்குற பிள்ளைகள், முதல்ல கேட்டு உள்வாங்குகிற பிள்ளைகள், அப்புறம் உள்வாங்கினதை செயல்படுத்துகிற பிள்ளைகள், அவ்வளோதான். இதுதான் மூணே மூணு ஆக்ஷன் தான். இந்த நற்செய்தியை நம்பிக்கை கொண்டோர் ஏற்றுக்கொள்கிறாங்க, அந்த வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். இப்போ கடவுள் மீட்கிறதுக்கு திருவுளம் கொண்டவர் எப்படி நம்மளை அப்ரோச் பண்ணுறாருன்னா, இந்த நற்செய்தி வழியாக தான் நம்மளை அப்ரோச் பண்ணுறார். அதனால தான் தெய்வ பிள்ளைகளை இந்த நாளில் இந்த பவுலடியார் நமக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு அட்வைஸை கொடுக்குறார். பாருங்கள் முதல் வாசகத்தில், நீங்கள் அறிவில் அறிவிலும் அனைத்தையும் உயிர்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து. கன்க்ளூஷனில் இந்த வரிகள் தான் வருது. நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உயிர்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டு எல்லாம் கடவுளுக்கு பிடிக்குன்னு சொல்ல முடியாது இல்லை. அதனால் இப்படியெல்லாம் நீ பகுத்து இருந்து பார்த்து எது கடவுளுக்கு உகந்தது, எது சரியானது அப்படின்றத நீ செய்து உயரணும்னு நான் வேண்டிக்கிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப பெற்று. எல்லா செயலும் நீதியின் செயல் இல்லை, கடவுளுக்குரிய காரிய நீதியின் செயல் ஒன்று இருக்குது, அந்த நீதியின் செயலால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று, கிறிஸ்துவின் நாளுக்கென்று, இயேசு கிறிஸ்து வரப்போகிற அந்த நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்றே இவ்வாறு செய்கிறேன். இதெல்லாம் நான் ஏன் பேசுகிறேன், இதெல்லாம் ஏன் நான் செய்கிறேன் அப்படின்னு அவர் தன்னிலை விளக்கம் கொடுக்குறார். இன்றைக்கி நாம் யோசிக்கணும். இன்றைக்கி நற்செய்தி வாசகத்தில் பாருங்கள், இந்த பரிசேயர் வீட்டுக்கு இயேசு சாப்பிட போகிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கிற பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு, பரிசேயரே இயேசுக்கு எதிராக நின்னாங்க. இப்போ பரிசேயர் தலைவர் ஒரு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்குறாங்க, அவங்க கூப்பிட்டுட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அப்படியே கேர்ஃபுல்லாக அவர் அந்த சாப்பிட போன இடத்துல எவ்வளோ பெரிய டென்ஷன் பாருங்கள் இயேசுக்கு, எல்லாரும் உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எப்படி அங்கே என்ன இன்னொரு வச்சுருக்காங்க பாருங்கள், அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். நீர்க்கோவை நோயுள்ள ஒருவரை அங்கே உட்கார வச்சுருக்கான். ஏன் அவர் அங்கே உட்கார வச்சான்? அப்போ இயேசுவை அவங்க என்ன செய்கிறாங்க, ட்ராப் பண்ணுறதுக்காக எல்லா சூழல்களையும் அவங்க அமைச்சு கொடுக்குறாங்க. பரிசேயர் தலைவரை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டது, அந்த இடத்துல ஒரு நோயாளியை அவருக்கு முன்னாடி வைக்கிறது, வச்சுட்டு எல்லோரும் கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது, குரு 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 குருன்னு இயேசு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பாருங்கள். எண்ணமெல்லாம் பாருங்கள், எல்லாம் தீமையாக இருக்கிறது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாமல் ஆண்டவரை பற்றி தான் இருக்கணும், ஆண்டவருடைய காரியத்தை பற்றி தான் இருக்கணும். பாட்டெல்லாம் பாடுறோம்ல, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே, ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு. இங்கே என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை மாட்டி விடுற சித்தத்தோடு உட்கார்ந்துருக்கிறான். பைபிளில் இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்க்கிறார். பார்த்துட்டு ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா, இவங்க இவர் இறங்கிட்டார், களத்தில் இறங்குறார் இயேசு, முடிவு பண்ணிட்டார் என்ன செய்யணும்னு. அவர் என்ன செய்கிறார், அவனை இதை தானே எதிர்பார்க்குற, அதையே நான் செய்கிறேன் பார். அப்போ அவர் கேட்குறார், ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா? உன் புள்ள போய் குழியில் விழுந்துட்டானா, உன் மாடு குழியில் விழுந்துட்டா எடுக்காமல் இருப்பியா, ஓடி போய் தூக்குறில்ல, இதோ இது விண்ணரசில் இந்த மகன் ஆண்டவருடைய பிள்ளை, இவனை என்ன செய்யணும், இன்றைக்கி நீ எதுக்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறன்னு தெரியுது, இப்போ இவனுக்கு செய்ய வேண்டியது இதுதான் அப்படின்னு அனைவரும் காணும்படியாக அவர் என்ன செய்கிறாரு, அந்த மகனுக்கு விடுதலை கொடுக்குறார். ப்ரைஸ் தி லார்ட். பாருங்கள் இயேசு சாமி எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய செயல் வழியாக அவர்களோட அவர் விளையாடுறாரு. பார்த்தீங்களா, அவர் திட்டத்தை வெளிப்படுத்துகிறாரு உங்களுள். இப்படியெல்லாம் நம்ம அதற்கு அவர்கள் பதில் சொல்லவில்லை, அவர்களால் இயலவில்லை. இன்றைக்கி நாமும் பல நேரத்தில் இந்த பரிசெயத்தனத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மை புறக்கணிக்க நேரிடும். இதோ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம கடவுளை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? தானியேல் புத்தகத்தில் 1:20 நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். ஞானம் விவேகம் சார்ந்தவற்றில் அரசன் அவர்களோடு கலந்துரையாடினான். அப்பொழுது அவனது அரசில் இருந்த எல்லா மந்திரவாதிகளையும் மாய வித்தக்காரர்களையும் விட அவர்கள் 10 மடங்கு சிறந்தவர்களாயிருந்ததை கண்டறிந்தான். யார்? 11வது திரிவசனத்தில் இருக்கு, தானியேல், அனானியா, மிசாவேல், அசாரியா. இவங்க யார்? இவங்கெல்லாம் கடவுளை சார்ந்து வாழ்ந்த பிள்ளைகள். ஒன்று தானியேல், தானியலுடைய முதல் தானியல் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் இருக்கிற 11வது திரிவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தலைவனால் நியமிக்கப்பட்ட மேற்பார்வையாளரிடம் தானியேல் இப்படி கூறுறாரு, ஐயா, தயகூர்ந்து 10 நாள் ஊழியர்களாக எங்களை சோதித்து பாரும். எங்களுக்கு உண்பதற்கு மரக்கறி, குடிப்பதற்கு தண்ணீரை மட்டுமே தாரும். அவன் வந்து ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ணுவீங்களெல்லாம் அப்படின்னு சொல்லி சிறப்பு உணவு கொடுக்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, கடவுளுக்கு முன்னாடி எங்களுக்கு சிறப்பு உணவுலாம் வேணாம், எங்களுக்கு விஜிடபிள் ஃபுட்டு கொடு, தண்ணி கொடு போதும். பாருங்கள், பைபிளில் சொல்லுது 17வது திரைவசனத்தில், கடவுள் இந்த 4 இளைஞர்களுக்கும் அறிவையும் அனைத்து இலக்கியத்தில் தேர்ச்சியையும் ஞானத்தையும் அருளினார். சிறப்பாக தானியேல் எல்லா காட்சிகளையும் கனவுகளையும் உய்த்துணரும் ஆற்றல் பெற்றிருந்தார். இது யார் செய்தா? கடவுள் இந்த 4 இளைஞர்களுக்குன்னு சொல்கிறார். அப்போ கடவுள் கொடுக்குறார். God is empowering these people because they believed God. They depended on God. கடவுளை நம்பினாங்க, கடவுளை சார்ந்திருந்தாங்க. இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும். பாருங்களேன், யோசித்து பார்க்கணும், நாம் யாரை சார்ந்திருக்கிறோம்? இயேசு யாரை சார்ந்திருந்தார்? தந்தையை சார்ந்திருந்தார். தந்தையினுடைய சார்புத்தன்மையை எங்கே காட்டினார்? தந்தை யாரை சார்ந்து இருக்கணும்னு சொல்லி அனுப்பிவிட்டாரோ அங்கே பக்கம் சார்ந்திருந்தார். நோயுற்றோர் பக்கம், வாழ்க்கையை இழந்து நிற்கிறவங்களுடைய பக்கம். அப்போது இந்த ஓய்வு நாளினுடைய கான்செப்ட் என்னங்கிறத புரிந்து கொள்ளாத பரிசெயர்களுக்கு, சதுசெயர்களுக்கு, மறைநூல் வல்லுநர்களுக்கு இயேசு ஒரு உண்மையை உரைக்கிறார். என்னன்னா, ஓய்வு நாள் என்பது இரக்கத்தை உனக்கு கொடுக்கறதுக்காக தான் ஓய்வு நாள் கிடச்சிச்சு. பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாளை கடவுள் எதுக்கு உண்டாக்குனார்? ஆடு மாடெல்லாம் போட்டு படுத்தி வைக்காதரா, ஓய்வு நாள் விடுறா, அதெல்லாம் ரெஸ்ட் எடுக்கட்டும், ஒரு நாள் நீ ரெஸ்ட் எடு. ஓய்வு நாளில் இன்னொரு காரியம் இருக்குது, ஆண்டவருக்கு இரக்கத்தை காட்டுறதுக்கு ஒரு நாள். இரக்கத்தை இந்த மாட்டுக்கு உட்கார வச்சோம்னா, இந்த விலங்குகளை நம்ம வேலை செய்யாமல் உட்கார வச்சு அதுங்களுக்கு சாப்பாடு போட்டின்னா, அன்னைக்கு அதுக்கு இரக்கத்தை நீ காட்டுற. இன்னொரு பக்கம் கடவுளுக்கு போய் எப்படி இரக்கத்தை காட்டுற? ஆண்டவர் முன்னாடி உட்காந்து தாழ்ச்சியோடு ஆண்டவர் இன்னைக்கு துதிச்சின்னா, இரக்கம் கடவுளுக்கே உங்கள்கிட்டேந்து போகுது. பாருங்கள், ரெண்டு பக்கமும் எப்படி கடவுள் ஒப்பிட்டு வச்சுருக்கிறார் பார்த்தீங்களா, அந்த ஓய்வு நாளுங்கிற கான்செப்டில். அதைத்தான் இரக்கம் பாயணும். அந்த இடத்துல ஓய்வு நாளுங்கிறது வந்து வேலை செய்யாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, எதற்காக அந்த வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதை புரிந்து கொள்ள அவர்கள் மறுத்தார்கள். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், விடுதலை பயண நூலில் 3:31-13, நீ இஸ்ரேல் மக்களிடம் அறிவிக்க வேண்டியதாவது, நீங்கள் என் ஓய்வு நாள்களை கருத்தாய் கடைபிடியுங்கள். ஆண்டவராகிய நானே உங்களை புனிதமாக்குகிறவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி அது எனக்கும் உங்களுக்கும் இடையில் உங்கள் தலைமுறை தோறும் ஒரு அடையாளமாக இருக்கட்டும். பாருங்கள், நல்ல அர்த்தமாக போட்டுட்டார் கடவுள். அந்த அர்த்தத்தை இவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓய்வு நாளை கருத்தாய் கடைபிடினார். கட்டாயமாக கடைபிடின்னு சொல்லலை, கருத்தாய் கடைபிடிங்க. கட்டாயமாக கடைபிடிக்கணும், ஆனால் கருத்தாய் கடைபிடி. எதற்காக அதை நான் கொடுக்குறேன்? நானே உங்களை புனிதமாக்குகிறவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி எனக்கும் உங்களுக்கும் இடையில் உங்கள் தலைமுறை தோறும் ஒரு அடையாளமாக இருக்கட்டும். அப்போ கடவுள் ஒரு இரக்கத்தின் அடையாளமாக தன்னை வைக்கிறார். பாருங்களேன், எசையா 58:13 ஆண்டவர் ஓய்வு நாளை குறித்து சொல்கிறார். பாருங்கள், 13:14, ஓய்வு நாளின் முறைமைகளை நின்று விலகிச் செல்லாது, என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து, உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து. பார்த்தீங்களா, நல்ல வார்த்தை. நான் என்ன விரும்ப, நான் போனேன்னா எனக்கு காசு கிடைக்கும். உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து, அங்கே போய் நான் வேலை அந்த ஆளுக்கு உதவி செஞ்சேன்னா அவன் காப்பாற்றப்படுவான், அது அவருடைய விருப்பம். ஐயா, என்னை காப்பாற்றுன்னு கேட்குறான்னா அங்கே போய் கை நீட்டணும், இன்றைக்கி ஓய்வு நாள் நான் கை நீட்ட மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. அவனுடைய விருப்பம் சுகமடையணும் அவனுக்கு, என்னுடைய விருப்பம் காசு சம்பாதிக்கணும். அப்போ என் விருப்பத்தின்படி என்று, அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும், நல்லா கவனிங்க, மகிழ்ச்சியின் நாள் என்றும், ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ, உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ, வெற்று பேச்சுக்களை பேசவோ செய்யாதிருந்தால் இருந்தினா, பாருங்கள் இஃப் கிளாஸ், இதுதான் கமாண்ட் கொடுக்குறாரு, அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நீ உனக்குன்னு சுயநலமாக இந்த நாளை எடுத்துகிட்டு போகாத, அதுதான் ஓய்வு நாளினுடைய அடையாளம். அடிப்படை ஒரு கூற்று அதுதான். மகிழ்ச்சியின் நாள், அந்த நாள் மகிழ்ச்சி. ஒருத்தன் கண்ணுக்கு முன்னாடி செத்துக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு எது மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? உணவு இல்லாமல் அவன் வாடுறான், அவனுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கணும். குடியில் விழுந்துட்டான், தூக்கி விடணும். அவனுக்கு அந்த நேரம் அவனை காப்பாற்றுறது மகிழ்ச்சி. நான் செமினேரியில் படிக்கும் போது ஒரு சம்பவம் நடந்தது. எனக்கு உடல் சுகம் இல்லை, எனக்கு உடலில் ஒரு பிரச்சனை. என் வழியால் நான் வந்து என்னுடைய உடல் உபாதைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த நாள் என்னால் முடியல, தாங்க முடியல. நான் என்ன பண்ணினேன், அன்றைக்கி வந்து செமினேரி டே, அது செமினேரியினுடைய ஃபீஸ்ட் டே, செமினேரியே கொண்டாட்டத்தில் இருக்குது, நான் மட்டும் திண்டாட்டத்தில் இருக்கேன். அங்கே இருக்கிற அதிகாரிகிட்ட போய் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், இன்றைக்கி நான் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும், என்னால் முடியல. அப்போ அந்த அதிகாரி என்னை அனுமதிக்கலை. அந்த அதிகாரி சொல்கிறாங்க, இன்றைக்கி செமினரி டே, இட்ஸ் அ டே ஆஃப் ஜாய். எல்லாத்துக்கும் டே ஆஃப் ஜாய் தான், எனக்கு டே ஆஃப் சஃபரிங். எனக்கு என்ன அன்றைக்கி என்ன மகிழ்ச்சியாக இருந்திருக்கும், நான் ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசியை கீசியை போட்டுட்டு வந்திருந்தா, ஒரு மாத்திரையை வாங்கிட்டு வந்திருந்தேன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். அன்று நடந்த எந்த நிகழ்ச்சியும் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவே இல்லையே. ஏன்னா என்னுடைய உடல் உபாதைக்குள்ளே நான் கடந்து போய்கிட்டு இருக்கிறேன். இதுதான் நான் அன்றைக்கு செய்த அந்த பரிசையத்தனத்தினுடைய வெளிப்பாடுகள். இன்றைக்கி நாமளும் பல நேரம் அப்படி நின்றுடுவோம். அப்போ மகிழ்ச்சி பாருங்கள், ஓய்வு நாளினுடைய மகிழ்ச்சியின் நாள். இதைத்தான் அவர்கள் செய்ய மறுத்தார்கள். அன்றைக்கி மட்டும் இல்லை, பரிசெயர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. இன்றைக்கி நான் யோசிக்கிறேன், நான் அப்படிப்பட்ட பரிசையத்தனத்திற்குள்ளே இருக்கக்கூடாது. ஒரு பங்கில் வேலை பிரமாதமாக அன்றைக்கி அடுத்த நாள் ஃபீஸ்ட்டு எல்லாம் வேலை நடந்துகிட்ருக்கு. ஒரு பையன் மட்டும் ரொம்ப சோகமாக இருந்தான். கூப்பிட்டேன், என்னப்பா ரொம்ப சோகமாக இருக்க, நாளைக்கு எனக்கு முக்கியமான தேர்வு இருக்குது ஃபாதர், ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்குது, நான் அதை எழுதுனாதான் என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு இது முக்கியமான விஷயம், அது நான் ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஃபாதர் சொல்லிட்டா, பிரதர் சொல்கிறாரு, அங்கே ஒரு பிரதர் இருந்தார், அவர் சொல்கிறாரு, நான் நீ கண்டிப்பாக இங்கே இருக்கணும், நான் நீ இருக்கிறியான்னு நான் உன்னை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன செய்யறதே தெரியல, நான் ராத்திரி பூரா இங்கே நின்றுட்டு எப்படி பிரதர் நாளைக்கு போய் நான் பரீட்சை எழுதுவேன். நான் சொன்னேன், நீ முதல்ல கிளம்பு, நீ முதல்ல போ வீட்டுக்கு போய் நீ படி, படித்து நாளைக்கு பரீட்சை எழுது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இந்த பிரதர் அங்கேருந்து வந்து துள்ளி குதித்தார். நான் சொன்னேன், அமைதியாயிருங்க பிரதர், நம்ம வாழ்வு கொடுக்க வந்திருக்கிறோம், வாழ்வை அழிக்க வரலை. ஒருத்தனுடைய வாழ்வை அழிப்பதற்காக நம்ம இல்லை, வாழ்வு கொடுக்க வந்திருக்கோம். அவன் உண்மையை சொல்கிறான், அவன் நாளைக்கு தேர்வு எழுத போகிறான், மற்றவர்களும் அதை அங்கீகரிக்கிறாங்க. இதை தெரிந்து கொண்டும் நீங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவனுடைய வாழ்க்கையை பறிக்கக்கூடாது. அவனுக்கு இப்போ எது மகிழ்ச்சி, அவன் போகிறது தான். பாருங்கள், இன்றைக்கி நாம் இந்த உணர்வுக்குள்ளே போகணும். ஆண்டவர் அதுதான் சொல்கிறார் பாருங்கள், அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய், நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வளம் வர செய்வேன். ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாரு பாருங்கள், நீ இப்படி இரக்கத்தோடு இருந்தினா உன்னை மண்ணுலகில் நான் வளம் வர செய்வேன், உன் மூதாதையராகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. வேற எந்த வாயும் சொல்லலை, குடிகாரன் சொல்லலை, ஒரு திண்ணையில் குந்தி இருக்கிறவன் சொல்லலை, படுத்து உறங்குகிறவன் சொல்லலை, ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. அது கண்டிப்பாக செயல்படும். தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். யோவான் 7:23 நம்ம பார்க்குறோம், ஒருவர் ஓய்வு நாளில் விருத்த சேதனம் செய்தாலும் ஓய்வு நாள் சட்டம் மீறப்படுவதில்லையானால் அதே ஓய்வு நாளில் நான் முழு மனிதனையும் நலமாக்கியதற்காக நீங்கள் சினம் கொள்வதேன். ஆண்டவர் கேட்குறார், ஓய்வு நாளில் போய் மட்டும் நீ விருத்த சேதனம் செய்கிறிய, அதில் காசு வருது, பிஸ்னஸ் நடக்குது, கடவுளுடைய காரியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் நீ ஏதேதோ பண்ணிகிட்டு இருக்கிற, ஆனால் நான் ஒரு சின்ன காரியம் செய்யலை, முழு மனிதனையும் நான் விடுதலையாக்குறேன். பாருங்கள், அப்போ ஓய்வு நாள் மற்றவருக்கு மகிழ்ச்சியின் நாளாக மாறுகிற போது அது ஆண்டவருக்கு உகந்த காரியம். மாற்கு 2:27 ஓய்வு நாள் குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டார். சட்டம், இன்றைக்கி சட்டங்கள் மனிதனுடைய நன்மைக்காக, மனிதன் வந்து சட்டத்திற்காக உருவாக்கப்படலை. இன்றைக்கி நிறைய நேரம் நாம் என்ன செய்கிறோன்னா சட்டத்தை செய்துட்டு போயிடுவோம் நினைக்கிறோம். பாருங்களேன், ஆண்டவர் வெறுக்கிறார் உன் சட்டத்தை, நீ கடைபிடிக்கிற அந்த காரியத்தை. சட்டத்தை கடந்த அன்பில் நான் என்ன செய்கிறேன்? சிந்திச்சு பாருங்க, உங்களுடைய அந்த அன்பு காரியம் சட்டத்தை கடந்த நிலையில் செயல்படுவதாக இருந்ததுன்னா நீங்கள் ஓய்வு நாளை கடந்த ஒரு அபிஷேகமாக இருப்பீங்க, ஆண்டவருடைய மகிமையான பாத்திரமாக இருப்பீங்க. ஆண்டவர் வாக்களித்த அந்த காரியம், உயர்விடங்களில் உன்னை வளம் வரச் செய்வேன், யாக்கோபினுடைய உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன், உன்னை என் வாய் உரைக்கிற அந்த அபிஷேகமான காரியத்தை எல்லாம் உனக்கு தருவேன். சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம். ஆண்டவர் செயல்படுகிற பிள்ளைகளின் பக்கமாக இருந்து ஆண்டவர் மாட்சி அடைகிறார். ஆமென்.